ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு மருகல் திருப்பதிகம் சடையா எனுமாள். வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்முதப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி, வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம்போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். நம்ம திருமருகல் பதிகத்தில் முதல் ரெண்டு பாடல்களை பார்த்துருந்தோம். இன்றைக்கி அந்த பதிகத்தில் மூணாம் பாடல்லேருந்து தொடருவோம். 11 பாடல்கள், எல்லாம் சின்ன சின்ன பாடல்கள், பெரும்பாலான பாடல்கள் எளிமையாக புரியக்கூடிய பாடல்கள். அதனால் இன்றைக்கி அதை இந்த இருக்கிற ஒரு மணி நேரத்தில் அதை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ மூணாவது பாட்டு, அறையார் கழலும் அழல்வாய் அறவும் பிறையார் சடையும் உடையாய் பெரிய மறையார் மறுகல் மகிழ்வாய் இவளை இறையார் வளைகொண்டு எழில்வவ்வினையே. இந்த பதிகம் முழுக்க அவர் சொல்கிறது இறைவனுடைய சிவபெருமானுடைய வர்ணனைகள், அந்த ஊருடைய பெருமை, எப்பேற்பட்ட ஊர், அழகான ஊர், அது மாதிரி ஊருடைய வர்ணனை கொஞ்சம் இருக்கும். அப்புறம் அந்த பெண்ணை பற்றின சில தகவல்கள் சொல்லி, அந்த பெண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை நீ கொடுக்கலாமா, இது உனக்கு தகுமா அப்படின்னு இறைவன் கேட்டு முறையிடுறார் திருஞான சம்பந்தர். அதுதான் இந்த பாட்டிலையும் வருது. அறை ஆர் கழலும் அழல் வாய் அறவும் பிறை ஆர் சடையும் உடையாய். அது ஒரு ஃப்ரேஸ். இது சிவபெருமானுடைய வர்ணனை. கழல் அப்படின்னா காலில் அணிகிற, ஆண்கள் அணிவது, காலில் அணிவது வீரத்தின் அடையாளம், அது ஒரு ஆபரணம், அது ஒலிக்கும். எப்படி பெண்கள் காலில் கொலுசு அணிகிறதோ இல்லை காலில் சலங்கு கட்டிக்கிறப்போ அந்த ஜலங் ஜலங்கெலாம் ஒலிக்கு வருது இல்லையா, அது மாதிரி இந்த கழல் அப்படின்னு அணிகிற ஆபரணம் அதுவும் ஒரு ஒலி எழுப்பும். அறை அப்படின்னாக்க ஒலி அப்படின்னு அர்த்தம். நமக்கு பொதுவாக அறை அப்படின்னா கன்னத்தில் அற விட்டான் அப்படிங்கிறது முதல்ல யூசேஜ் வரும். ரெண்டாவது ரூம் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும் பொதுவாக பேச்சில். ஆனால் பாட்டில் இந்த இடத்துல அறை அப்படிங்கிறது ஒலி அப்படிங்கிறது அர்த்தம். அறை கடல் அப்படின்னு பாட்டுகளில் பார்த்துருப்பில், அந்த ஒலிக்கின்ற கடல் அப்படிங்கிற மாதிரி அறை ஆர் கடலும், ஒலி எழுப்புகின்ற ஒலிக்கின்ற கடலை அணிந்த கடலும், அழல் வாய் அறவும். அந்த அறவுனா பாம்பு, அது அழல் வாய் அறவு. அழல் அப்படின்னா நெருப்பு, உஷ்ணம். பாம்போட வாய் உஷ்ணமாக இருக்குது அப்படின்னு இங்கே வர்ணிக்கிறார் அவர். உஷ்ணமுடைய வாயை, உஷ்ணம் இருக்கும் வாயை உடைய பாம்பும் அப்படிங்கிறார். சிவபெருமான் அணிந்திருக்கிற பாம்பை பற்றி சொல்கிறார். அது பாம்பு, இது வந்து நாகப்பாம்பு, அதனால் வாயில் விஷம் இருக்கும். அந்த விஷம்ங்கிறது தகிக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால அது அழல் அப்படிங்கிறார். சுடுகின்ற நஞ்சை உடையது. ஏன்னா விஷம் உடம்பில் ஏறிச்சுன்னா அது அப்படியே எரியும் உடம்பு, அதுதான் அந்த உடம்பு எரிக்கிற விஷம் அப்படிம்பா. அதே மாதிரி இந்த ஆலகால விஷம் வந்தப்பையும் அது அகில உலகங்களையும் சுட்டு எரிச்சுது அப்படின்பா, அதோட சூடு, அந்த விஷத்தோடைய வேகத்தை வந்து அப்படி சொல்லுவாள். அதனால் அழல் வாய் அறவும்னு அப்படி சொல்கிறார். உஷ்ணமுடைய வாயுடைய பாம்பு அப்படின்னா விஷமுடைய பாம்புன்னு அர்த்தம். பிறை ஆர் சடையும், அவர் சடையில் சந்திரனை அணிந்திருக்கிறார், பிறை சந்திரனை அணிந்திருக்கிறார். அதுதான் பிறை ஆர் சடையும். ஆர்னா இந்த இடத்துல பொருந்துதல், அப்படி பிறை அணிந்து இருக்கின்ற சடை. அதனால் சிவனுடைய வர்ணனை இதெல்லாம், ஒலிக்கின்ற கழலையும் விஷத்தை உடைய பாம்பையும் சடையில் சந்திரனையும் உடையவனே அப்படின்னு சிவருமான அட்ரஸ் பண்ணுறாருங்க. உடையாய் அப்படின்னா உடையவனே. பெரிய மறையார் மறுகல் மகிழ்வாய், அந்த சிவருமான் எங்கே உரைகிறான், உறைந்திருக்கிறான், திருமருகல்ங்கிற ஸ்தலத்தில் எழுந்தருளியிருக்கிறான். அதனால் பெரிய மறையார் மறுகல் மகிழ்வாய். மறை அப்படின்னா வேதம், மறையார்னா மறையவர், அந்தணர்கள், வேதம் ஓதுகின்ற அந்தணர்கள். பெரிய மறையார் அப்படின்னா சிறந்த வேதியர்கள் வாழ்கின்ற மறுகல் மகிழ்வாய், அந்த மறுகலில் விரும்பி உரைகின்ற சிவருமானே, இவளை இறை ஆர் வளை கொண்டு எழில் வவ்வினையே. நீ என்ன பண்ணியிருக்க, இந்த பெண் இவளை இறை ஆர் வளை கொண்டு, இறை அப்படின்னாக்க ரிஸ்ட் அப்படின்னு அர்த்தம், முன்கை, ஃபோராம் இருக்கு இல்லையா, ஃபோராமுக்கு இறை அப்படின்னு தமிழில் பேர். இறை அப்படின்னா பொதுவாக இறைவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும், இல்லைனா அரசனுங்கிற அர்த்தத்தில் வரும். ஆனால் இந்த இடத்துல இறை அப்படிங்கிறது ஃபோர் ஆம் அப்படிங்கிற அர்த்தத்தில், முன்கை அப்படிங்கிற அர்த்தத்தில் வர்றது. இறை ஆர் வளை கொண்டு, அவள் கையில் இருக்கிற வளையல்களையெல்லாம் கவர்ந்து கொண்டு விட்டாய் அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், இறை கையில் இருக்கிற வளையலை கவர்ந்து கொண்டு விட்டாய்னா என்ன அர்த்தம், அவள் ரொம்ப துக்கத்தினால சோகத்தினால மெலிஞ்சு போயிட்டா, அதனால் வளையல்கள்லாம் கழண்டு விழுந்துடுத்துன்னு அர்த்தம். அப்படி அவள் ரொம்ப வருந்துகிறாள் அப்படிங்கிறது அர்த்தம். இறையார் வளை கொண்டு எழில் வவ்வினையே, எழில்னா அழகு, அவளுடைய அழகையும் கவர்ந்து விட்டாயே. வவ்வுதல் அப்படின்னா கவருதல், பிடிங்கின் போயிடுறது. அதனால் நீ என்ன பண்ணிட்ட சிவருமானே, நீ அப்படிப்பட்ட சிவருமான், நீ அப்படிப்பட்ட சிவருமானான நீ இங்கே என்ன செயல் செய்திருக்கிறாய், இந்த பெண்ணுடைய வலைகளையும் அழகையும் கவர்ந்து கொண்டு போய்விட்டாயே அப்படின்னா அவளை ரொம்ப துக்கத்தில் அழுத்தி விட்டாயேன்னு அர்த்தம். அதனால் நீ அவளுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கலாமா, அதை நிவர்த்தி பண்ணு அப்படிங்கிறது இம்ப்ளிசிட். அதில் இதான் அந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். நாலாம் பாட்டு, ஒலி நீர் சடையீர் கறந்தாய் உலகம் பலினி தெரிவாய் பழியில் புகழாய் மலிநீர் மறுகள் மகிழ்வாய் இவளை மெலிநீர்மையால் ஆக்கவும் வேண்டினையே. இதில் என்ன சொல்ல வரார், அதே மாதிரி இறைவனுடைய புகழை பாடி இவளை இப்படி கஷ்டப்படுத்தலாமான்னு கேட்குறார். ஒலி நீர் சடையில் கறந்தாய் அப்படின்னாக்க கங்காதரன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சடையில் கங்கையை வச்சுட்டுருக்கா சிவருமான், அதை சொல்கிறாருங்க. ஒலி நீர், ஒலி நீர்னா ஒலியை உடைய நீர். இந்த கங்கை நதி அலைமோதிண்டு வர்றப்போ அது ஒலி எழுப்பிண்டு வரும். நதி ஓடுறப்ப சலசலன்னு ஒரு சத்தம் கேட்கும். அது மட்டுமல்லாமல் அது மேல் மேட்டிலேருந்து பள்ளத்தில் பாயிறப்போ இல்லை மலைகள்லேருந்து இறங்கி வர்றப்போ அது பெரிய இறைச்சலோடு ஓடி வரும். அதனால் அப்படி ஒலியை உடைய நீராகிய கங்கையை சடையில் கறந்தாய், உன்னுடைய சடையில் ஒழித்தாய். கரத்தல் அப்படின்னா ஒழிக்கிறது. அதனால தான் இந்த வாதிசூடியில் கூட இயல்வது கரவேல் அப்படின்னு ஒரு வரி வரும். அப்படின்னா உன்னால் எது செய்ய முடியுமோ அதை ஒழித்தல் இல்லாமல் செய், உதவுன்னு அர்த்தம். யாருக்கு ஒருத்தருக்கு உதவி பண்ண முடியும் நமக்கு, அது அப்படி இருந்தாலும் ஐயோ இப்போ எங்கிட்ட பணம் இல்லையே அப்படின்னு சொல்லிடுறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதுமாதிரி பண்ணாதுன்னு சொல்கிறது இயல்வது கரவேல் அப்படிங்கிற அந்த ஆத்திச்சூடி. அதில் வர்ற அந்த கரவேல்ங்கிறது அதே வார்த்தை தான் இங்கேயும் வருது. ஒலி நீர் சடையில் கறந்தாய், அந்த கங்கையை உன்னுடைய சடையில் ஒழித்த மறைத்தவனே, ஒழித்தவனே, அடைத்தவனே, அது ஒரு ஃப்ரேஸ். உலகம் பலினி திரிவாய், நீ என்ன பண்ணுற, இந்த உலகத்தில் பிச்சைக்காக உழல்கின்றாய். சிவருமான் பிரம்ம கபாலத்தை கையில் எடுத்துட்டு பிச்சைக்கு வர்றதாக அது நமக்கு தெரியும், பல பாடல்களில் வரும் அது. அதனால் பலி அப்படின்னா பிச்சை, அதனால் நீ பிச்சைக்காக இந்த உலகத்தில் திரிகின்றாய், அப்படிப்பட்ட இறைவன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஃப்ரேஸில் சொல்கிறார், பழியில் புகழாய். பழியில் புகழாய் அப்படின்னா பழி இல்லாத புகழை உடையவனே, குற்றமற்ற புகழ் உடையவனே இல்லையா. முதல் வரியில் என்ன சொல்கிறார், உலகம் பலி நீ திரிவாய், உலகத்தில் நீ பிச்சை எடுக்கிறவன் அப்படிங்கிறார். ஆனால் பிச்சை எடுக்கிறதுங்கிறது ஒரு இகழ்வான செயல் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம். ஆனால் இங்கே அடுத்த ஃப்ரேஸில் சம்பந்தராதையும் சொல்லிடுறார், குற்றமற்ற புகழை உடையவனே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஃப்ரேஸு, மலிநீர் மறுகள் மகிழ்வாய். இது வந்து மலிநீர் அப்படிங்கிறது நீர் மலி மறுகள் அப்படின்னு நீங்கள் படித்தேன்னாக்கா உங்களுக்கு அர்த்தம் தெளிவாக புரியும். மலிநீர் மறுகள்னா நீர் மலி மறுகள் அப்படின்னா நிறைய நீர் வளம், நீர் மிகுந்த திருமருகள்னு அர்த்தம். அதாவது ஒரு நாடு செழிப்பாக இருக்கணும், இல்லை ஒரு ஊர் செழிப்பாக இருக்கணும்னா அங்கே நிறைய நீர் இருக்கணும். ஜலம் இருந்தால் தான் பயிர் பச்சைகள் வளரும், அந்த ஊர் செழிப்பாக இருக்கும். அதனால் அந்த செழிப்பான ஊர் அப்படிங்கிறதுக்கு இங்கே ரெஃபரன்ஸ் அது. மலி நீர் மறுகள் மகிழ்வாய், நீர்வளம் மிக்க மறுகளில் விரும்பி உரைகின்றவனே இவளை மெலி நீர்மயல் ஆக்கவும் வேண்டினையே. அப்படிப்பட்ட சிவருமான் நீ, குற்றம்பற்ற புகழை உடையவன், ஆனால் நீ என்ன செயல் செய்திருக்கிறாய் இங்க அப்படின்னு கேட்குறார். இவளை இந்த பெண்ணை மெலி நீர்மயல் ஆக்கவும், இப்படி வருந்துகின்ற இயல்பு அடையிறபடி நீ பண்ணி விட்டாயே அப்படிங்கிறார். வேண்டுதல் அப்படின்னா நம்ம பொதுவாக வேண்டுதல்னாக்க நம்ம சுவாமியை வேண்டுறதுங்கிற அர்த்தத்தில் நினைப்போம். ஆனால் இந்த இடத்துல வேண்டுதல்ங்கிறது விரும்புறதுன்னு அர்த்தம் இல்லையா. நம்ம திருக்குறளில் கூட வருமே, வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தார்கள் யாண்டும் விடுமையில் அப்படின்னு. அது மாதிரி அந்த வேண்டுதல் வேண்டாமைங்கிற மாதிரி விருப்பு வெறுப்பு. அதனால் இங்கே வேண்டுதல்ங்கிற விரும்புறதுங்கிற அர்த்தம். அதனால் இந்த நீ என்ன பண்ண, இந்த பெண்ணை மெலி நீர்மையளாக்கவும். மெலிதல் அப்படின்னா வருந்துறது, நீர்மை அப்படின்னா குணம் இயல்பு தன்மை நிலை அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். அப்படி இந்த பெண்ணை இப்படி ரொம்ப துக்கப்படுற மாதிரி ஒரு நிலையில கொண்டு வந்து தள்ளிவிட்டியே, அப்படி ஆக்கவும் வேண்டினேயே, அப்படி அவளை துக்கப்படுபவள் ஆக்கவும் நீ விரும்பினாயே, இது உனக்கு நியாயமா அப்படின்னு கேட்குறார். இதான் நாலாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். அடுத்தது அஞ்சாம் பாட்டு. இது கொஞ்சம் புரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஏன்னா சில வார்த்தைகள்லாம் நமக்கு பழக்கத்தில் இல்லாத வார்த்தைகள்லாம் வரும். துணி நீல வண்ணம் முகில் தோன்றிய அன்ன, மணி நீல கண்டம் உடையாய் மறுகள், கனிநீல வண்டார் குழலாள் இவள்தான், அணிநீல ஒண்கண் அயர்வாக்கினையே. இதில் ஒரு ஃப்ரேஸ் வந்து துணி நீல வண்ணம் முகில் தோன்றிய அன்ன, மணி நீல கண்டம் உடையாய், அது ஒரு ஃப்ரேஸ். மறுகள் அப்படிங்கிறது இந்த மறுகள் இருக்க சிவருமான்கிறார். மறுகளில் கனிநீல வண்டார் குழலாள் இவள்தான், அணிநீல ஒண்கண் அயர்வாக்கினையே, அது அடுத்த ஃப்ரேஸ். இந்த வார்த்தைகளை புரிஞ்சிருத்தனா நமக்கு இந்த ஃப்ரேஸோட அர்த்தம் புரிஞ்சிடும். இந்த முதல் ஃப்ரேஸ் என்ன, துணி நீல வண்ணம் முகில் தோன்றி அன்ன, மணிநீல கண்டம் உடையாய். இந்த மணிநீல கண்டம் உடையாய் நமக்கு நேரடியாக பொருள் புரியும். மணிநீல கண்டம்னா நீலமணி கண்டம் இல்லையா, கழுத்தில் அழகிய நீலம் உடையவன். மணினா பல அர்த்தங்கள் உண்டு, அதில் ஒரு அர்த்தம் அழகுன்னு ஒரு அர்த்தம். அதனால் மணி நீல கண்டம் உடையாய்னாக்க அழகிய நீலகண்டம் உடையவனே அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆனால் இதே மணிநீல அப்படிங்கிறத வார்த்தைகளை முன்ன பின்ன திருப்பி போட்டாக்க நீலமணி கண்டம் உடைய அப்படின்னு பார்த்தோம்னா நீலமணியே கண்டத்தில் உடையவனே, நீலகண்டனே அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுக்கும். அந்த மணிங்கிறதுக்கு அழகுன்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம், இல்லைன்னாக்க நவரத்னங்களில் நீலமணி அப்படிங்கிற அந்த மாதிரி அர்த்தமாக எடுத்துக்கலாம். சரி, அது நீலகண்டம் உடையவனேன்ட்டார். அந்த முதல் அடி இருக்கே துணி நீல வண்ண முகில் தோன்றி அன்ன, அந்த முதல் அடி முழுக்க அந்த நீலகண்டத்துக்கு ஒரு அப்ஜெக்டிவ், அது எப்படிப்பட்ட நீலகண்டம் அப்படிங்கிறார். துணி நீல வண்ண முகில் தோன்றி அன்ன, நீல வண்ண முகில் நமக்கு தெரியும் கரிய மேகம், நீலம்னாக்க கருப்பு, அது ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இன்னைக்கு பேச்சில் நீலம் அப்படின்னா ப்ளூ அப்படிங்கிற ஒரே கலர் தான் நமக்கு தெரியும், ஆனால் பாட்டில் நீலம்னு வந்தாக்க பெரும்பாலும் கருப்பு அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வரும். அதனால் நீல வண்ண முகில் அப்படிங்கிறது அந்த டார்க் கிளவுட்ஸ். துணி அப்படின்னாக்க ஒரு பீஸ், துணிதல் துணித்தல் அப்படின்னு ரெண்டு வார்த்தை உண்டு தமிழில். துணிதல்னா கிழியறது, துணித்தல்னா வெட்டுறது. அதனால் இந்த ஃப்ரேஸ் என்ன சொல்கிறேன், துணி நீல வண்ண முகில் அப்படின்னாக்க அந்த நீல வண்ண முகில் இருக்க கரிய மேகம் அதோடைய ஒரு துண்டு, ஒரு பீஸ், தோன்றி என்ன அது தோன்றினார் போல, அது காண்பது போல அப்படின்னு அர்த்தம். அதனால் துணி நீல வண்ண முகில் தோன்றி என்ன அப்படின்னாக்க அந்த கரிய மேகத்தோடைய ஒரு துண்டு தென்படுவது போல, மணி நீலகண்டம் உடையாய் அழகிய நீலகண்டம் உடையவனே அப்படிங்கிறார். மறுகள் அப்படின்னா இந்த பின்னாடி வர அடுத்த ஃப்ரேஸுக்கு ஆரம்பத்தில் வருது மறுகள், மறுகளில் திருமறுகளில் கனி நீல வண்டு ஆர் குழலாள் இவள் தன், அணி நீல ஒன் கண் அயர்வாக்கினையே. அப்படிப்பட்ட சிவர்வான நீ என்ன பண்ணின, மறுகளில் என்ன பண்ண நீ, மறுகளில் இந்த பொண்ணு வந்திருக்கா, அவள் எப்படிப்பட்ட பொண்ணு, அவளுடைய குழல் இருக்கே குழல்னா கூந்தல், அந்த கூந்தலில் கனி நீல வண்டு ஆர் குழலாள் அப்படிங்கிறார் அவளை. அவளுக்கு அவளுடைய கூந்தல் எப்படிப்பட்ட கூந்தல் அப்படின்னாக்க நீல வண்டுகள்னா ஆறுகின்ற குழல், அந்த கரிய வண்டுகள்லாம் வந்து பொருந்துகின்ற மொய்க்கின்ற ரீங்காரம் பண்ணுகின்ற கூந்தல் அது. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த கூந்தல் அவன் நிறைய மலர்கள் சூடியிருக்கா, அந்த மலர்களை அதில் இருக்கிற தேனை உண்பதற்காக வண்டுகள்லாம் வந்து மொய்க்கிறது. அதனால் பாடல்களில் பல பாடல்களில் இது மாதிரி பெண்களை வர்ணிக்கிறப்போ அவர்களுடைய கூந்தலை வர்ணிக்கிறப்போ அதில் மலர்கள் சூடியிருப்பார்கள், அங்கெல்லாம் வண்டுகள் மொய்க்கும் அப்படின்னு பாடுவாள். உதாரணமாக இப்போ நம்ம இந்த திருமருகள் பதிகத்தை பார்த்துட்டுருக்கோமே, அந்த ஊர்லேயே சுவாமிக்கு பேர் மாணிக்க வண்ணர், அம்பாள் பேர் வண்டுவார் குழலி, அதுக்காக சொல்கிறேன். அதனால் இந்த இடத்துல இந்த பெண்ணோடைய கூந்தலில் நிறைய மலர்கள் இருக்குது, கரிய வண்டுகள்லாம் வந்து மொச்சு ரீங்காரம் பண்ணுறது. அது எப்படிப்பட்டதுன்னா கனி நீல வண்டு அப்படிங்கிறது. கனி அப்படின்னா கணித்தல் அப்படின்னாக்க கருதுதல் அப்படின்னு அர்த்தம். இந்த வண்டுகள்லாம் விரும்பி வந்து அவளுடைய தலையை கூந்தலை சுற்றி மொச்சின்னு இருக்கு, எதை விரும்பி வந்து, அதில் இருக்கிற பூக்களில் விரும்பி வந்து. அதனால் அப்படி விரும்பி வண்டுகள்லாம் வந்து மொய்க்கின்ற கூந்தலை உடையவள் இவள், இவள் தன் அணி நீல ஒன் கண் அயர்வாக்கினிய. இவளுடைய அணி அப்படின்னா அழகான அர்த்தம், அழகியன்னு அர்த்தம். அழகிய நீல ஒன் கண், கரிய ஒளி வீசுகின்ற கண்ணை அப்படின்னு அர்த்தம். அணி நீல ஒன் கண், அழகிய கரிய ஒளி வீசுகின்ற கண்ணை அயர்வு ஆக்கினையே, அந்த கண்களெல்லாம் வருந்தி கலங்கும்படி பண்ணிவிட்டாயே அப்படின்னு சுவாமிகிட்ட கேட்குறார். பதிகம் முழுக்கவே திருஞான சம்பந்தர் சிவருமான்கிட்ட கேட்குற பதிகம், நீ இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா நேரடி சிவருமான்கிட்ட பார்த்து அவரை கேட்டுன்னு இருக்கார். அதனால் மேகத்தோட ஒரு துண்டம் போல உன் கழுத்தில் அழகான நீலகண்டம் உடையவனே, அப்படிப்பட்ட நீ, அவ்வளோ அன்புடைய நீ, ஏன்னா விஷத்தை உண்டது பெரிய பேரன்பின் அடையாளம் அது, அப்படிப்பட்ட அன்புடைய நீ மறுகளுக்கு வந்திருக்கிற இந்த இளம்பெண் இவளுடைய அழகிய கரிய கண்கள்லாம் கலங்கும்படி பண்ணிவிட்டாயே, இது உனக்கு தகுமா? இதுதான் இந்த அஞ்சாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். ஆறாம் பாடல், பலரும் பரவப்படுவாய் சடைமேல் மலரும் பிறையொன்றுடையாய் மறுகள் புலரும் தனையும் துயிலாள் புடைபோந்து அலரும் படுமோ அடியாள் இவளே. இது நம்ம ஃப்ரேஸ் ஃப்ரேஸாக பிரிச்சிட்டோம்னா நமக்கு நேரடியாக பொருள் புரிஞ்சிடும். பலரும் பரவப்படுவாய், சிவருமானே நீ பலராலையும் போற்றப்படுபவன், துதிக்கப்படுபவன். பரவுதல்னா போற்றுதல், புகழ்தல் அப்படின்னு அர்த்தம். பலரும் பரவப்படுவாய்னா பலராலும் போற்றப்படுபவனே, சடைமேல் மலரும் பிறை ஒன்று உடையாய். சடைக்கு உன்னுடைய சடையின் மீது பிறையே அணிந்திருக்கிறவன், அது எப்படிப்பட்ட பிறை? மலரும் பிறை. மலர்தல் அப்படின்னாக்க பூத்தல், விரிதல், மகிழ்தல் அப்படின்லாம் அர்த்தம் உண்டு இல்லையா. இப்போ ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொன்னதும் அந்த செய்தியை கேட்பவருடைய முகம் மலரும் அப்படிம்போம். அவள் முகம் மலர்ந்தாள் அப்படிம்போம், அப்படின்னா பிரகாசமாச்சு, ஒளி வீசுறது, சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி இந்த பிறையானது மலரும் பிறை. அது ஏன் மலரும் பிறை? அது இளம்பிறை, வளர்கின்ற பிறை, அதனால் அது மலரும் பிறை அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைனாக்க அது சந்தோஷமாக இருக்குது, ஒளி வீசுறது. அதுக்கு ஏன் சந்தோஷம்? அந்த கதை நமக்கு தெரியும். சந்திரன் சாபத்தினால் ஒவ்வொரு கலையாக தேஞ்சு அழிந்து கொண்டு இருந்த சமயத்தில் கடைசியில் சிவபெருமான் காலில் விழுந்தப்போ சிவபெருமான் அந்த அழிய இருந்த பிறைச்சந்திரனத்துக்கு தன் திருமுடியில் வைத்து அந்த சந்திரன் அழியாதபடி காத்தார். ஏன்னா சிவபெருமானோட சம்பந்தப்பட்டாச்சுன்னா அழிவு கிடையாது. அதனால் சிவபெருமான் தன்னுடைய சடையில் வச்சுட்டார், அதனால் அந்த சந்திரன் அழிவு இல்லாமல் இருக்குது. அதனால் அது மலரும் பிறை, சந்தோஷமாக இருக்குது அந்த பிறைச்சந்திரன். அதனால் சடைமேல் மலரும் பிறை ஒன்று உடையாய், சடையில் பிறைச்சந்திரன் அணிந்தவனே. மறுகள், மறுகளில் புலரும் தனையும் துயிலாள். இந்த பெண் இருக்காளே, இவ காலம்புற வரைக்கும் தூங்காமல் அழுதுன்னு இருக்கா. புலரும் தனையும் துயிலாள் அப்படின்னா பொழுது புலர்றவர், ஏன்னா சம்பந்தரை பார்த்தா காலம்புற வந்திருக்கார். காலம்புற ஒரு அஞ்சரை மணி இருக்கும் வச்சுக்கோமே, பொழுது புலர்கின்ற நேரம். பாம்பு கடித்து அவன் செத்து போகிறது ராத்திரி ஒரு மணி இருக்கலாம், 12 மணி இருக்கலாம், எப்போ ஆச்சோ தெரியாது. அதனால் அவள் விடிய விடிய அழுதுன்னு புலம்பின்னு இருக்கா. அப்படி இவ காலம்புற வரைக்கும் தூங்காமல் அழுது புலம்பின்னு இருக்கா. இப்போ இந்த பெண் புடை போந்து அலரும் படுமோ அடியாள் இவளே. இப்போ என்ன பண்ணுறது? பொழுது விடியறது. இப்போ ஊர் மக்கள்லாம் வெளில அங்கங்கே வருவா, எல்லாரும் வந்து என்னமாச்சுன்னு கேட்பா. இப்போ இவளோட வரலாறு சொல்லுவோம், கண்ணாப்பினான்னு பேசுவா. அதான் சொல்கிறார், அலரும் படுமோன்னு அலர் அப்படின்னாக்க இது மாதிரி பழிச்சு பேசுறதுக்கு அலர்னு பேர். புடை போந்துன்னா வெளியில் போய், இப்போ வீதியில் அக்கம் பக்கத்துலலாம் போய் அவர்களுடைய ஏச்சு பேச்சையும் கேட்பளோ இவள். அடியாள் இவளே, இவள் ஒரு அடியாள், இவள் உனக்கு அன்புடையவள். அப்படிப்பட்ட அன்புடைய உன்னுடைய அடியவளை இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஆளாக்கலாமா நீ அப்படின்னு சம்பந்தர் சிவபெருமான கேட்குற இந்த பாட்டில். அடுத்த பாட்டு ஏழாம் பாட்டு, வழுவாள் பெருமான் கழல் வாழ்கவெனா எழுவாள் நினைவாள் இரவும் பகலும் மழுவாள் உடையாய் மருகர் பெருமான் தொழுவாள் இவளை துயராக்கினையே. இதில் அந்த பெண்ணுடைய சிறப்புகளெல்லாம் விளக்கிறார் சம்பந்தர். வழுவாள் அப்படின்னா சிவபெருமானை வழிபடுவதற்கு தவறமாட்டாள். வழுவுதல்னா தவறுதல். வழுவாள் அப்படின்னா வழுவ மாட்டாள், தவறாதவள் இவள். பெருமான் கழல் வாழ்க என்னா எழுவாள். இதனால் காலம்பரை எழுந்திருக்கிற இந்த பொண்ணை என்ன சொல்லி எழுந்திருக்கிறா? சிவன் திருவடிகள் வாழ்க அப்படின்னு சொல்லி எழுந்திருக்கிறார். சிவசிவான்னு சொல்லி எழுந்திருக்கார். நமச்சிவாய வாழ்கன்னு சொல்லி எழுந்திருக்கிறா. அது மாதிரி உன்னுடைய திருநாமத்தை சொல்லுன்னு எழுந்திருக்கிறாவோ. அதான் அவர் சொல்கிறார், பெருமான் கழல் வாழ்க எனா எழுவாள். இந்த எனா அப்படின்னாக்க என்று அப்படின்னு அர்த்தம். அது நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், வெறுவா விழுமாள்னு முதல் பாட்டில் பார்த்தோம் இல்லையா. சடையா எனுமாள், சரணி எனுமாள், விடையா எனுமாள், வெறுவா விழுமாள். அதில் வெறுவா விழுமாள்னப்ப வெறுவி விழுவா விழுகின்றாள் அப்படின்னு அர்த்தம். வெறுவுதெல்லாம் பயப்படுறது. அது மாதிரி இங்கே எனா எழுவாள்னா என்று எழுவாள். என்ன சொல்லி எழுந்திருக்கிற காலம்பு எழுந்திருக்கிறப்பயே கண் விழித்ததும் உன்னுடைய புகழ பாடின்னு எழுந்திருக்கிறார். பெருமான் கழல் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டே அவள் எழுந்திருக்கிறா. நினைவாள் இரவும் பகலும், உன்னுடைய நாமத்தையும் உன்னுடைய புகழையும் இரவும் பகலும் அவள் நினைக்கிறாள். அப்பேற்பட்ட சிறந்த அடியவள் இவள். மழுவாள் உடையாய், மழுவாயுதத்தை ஏந்திய சிவருமானே சுவாமி, மருகர் பெருமான் மருகல்ல இருக்கின்ற சிவருமானே தொழுவாள் இவளை துயர் ஆக்கினையே. இப்படி ஒன்ன சர்வசதாகாலமும் வழிபடுகின்ற தொழுகின்ற இந்த பெண்ணை இப்படி துக்கத்துக்கு ஆளாக்கி விட்டாயே, இது உனக்கு அழகா அப்படின்னு சிவருமான்கிட்ட கேட்குறார். இதை விட ஒரு ரெக்கமெண்டேஷன் யார் கொடுக்க முடியும் இல்லையா? நமக்கு ரெக்கமெண்டேஷன் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரியவர்கிட்ட போய் ஏதோ ஒன்று வேணும்னா நம்ம ஒரு ரெக்கமெண்டேஷனோட போவோம். அது மாதிரி இங்கே இந்த பெண்ணுக்கு சம்பந்தம் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கா சிவருமான்கிட்ட. எட்டாம் பாட்டுக்கு போவோம். இலங்கைக்கு இறைவன் விலங்கல் எடுப்ப துலங்கம் விரல் ஊன்றலும் தோன்றலனாய் வலங்கொள் மதில் சூழ் மருகர் பெருமான் அலங்கல் இவளை அலராக்கினையே. இந்த அலருங்கிற வார்த்தை இந்த பாட்டிலையும் திரும்ப வருது. இந்த எட்டாம் பாட்டில் இராவணன் கைலை மலை எடுத்து அதன் கீழே நசுக்கப்பட்டு அழுது தொழுது உயிந்ததெல்லாம் சொல்கிற ரெஃபரன்ஸ் வரும், அது இதுலேயும் உண்டு. இலங்கைக்கு இறைவன், இறைவன் அப்படின்னாக்க கடவுள்னு நமக்கு பொதுவாக தெரியும், ஆனால் இறைவன் அப்படிங்கிற வார்த்தை அரசன் அப்படிங்கிறதுக்கும் வரும், தலைவன் அரசன் அப்படிங்கிறதுக்கும் இறைவன்கிற வார்த்தை வரும். அதனால் இலங்கைக்கு இறைவன் அப்படின்னா இலங்கைக்கு ராஜாவாகிய இராவணன் விலங்கல் எடுப்ப, விலங்கல் அப்படின்னா மலைன்னு அர்த்தம். அதனால் அந்த ராவணன் மலையை எடுத்த பொழுது எந்த மலையை எடுத்தான்? ராவணன் கைலை மலையை எடுத்தான். அதனால் இந்த இடத்துல விலங்கல்ங்கிறது மலை அப்படின்னு பொதுவான பெயர், ஆனால் கைலை மலைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த கான்டெக்ஸ்ட்லேருந்து. அந்த ராவணன் கைலை மலையை எடுத்தப்போ துலங்கு அவ் விரல் ஊன்றலும், அப்போ சிவருமான் என்ன பண்ணார், தன்னோட திருப்பாதத்தோடைய பெருவிரலை லேசாக வச்சார் அந்த மலை மேலே. துலங்கு அவ் விரல் ஊன்றலும், அப்படி ஒளி உடைய விளங்குகின்ற அந்த விரலை ஊன்றவும், ஊன்றிய போது அப்போ என்னாச்சு ராவணனுக்கு? அப்படி சிவருமான் அந்த விரலை ஊன்றினதும் ராவணன் மலைங்க நசுக்கப்பட்டு விட்டான். பல காலம் அழுதுன்னு இருந்தான், ஒப்பாரி வச்சான். அவன் தன்னுடைய 10 தலைகளில் ஒரு தலையை பிச்சு 20 கைகளில் ஒரு கையை பிச்சு அந்த தலையையும் இந்த கையும் இணைத்து நரம்புகள்லாம் வச்சு ஒரு வீணை பண்ணி அங்கே இறைவனை பாடி வழிபட்டான். அதான் சொல்கிறேன், துலங்கு அவ்விரல் ஊன்றலும் தோன்றலனாய், அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, மாட்டின்ட்டான், கையெல்லாம் மாட்டின்னு எடுத்து பல கைகள் மாட்டின்னு எடுத்து மலைக்கடியில் எடுக்கவும் இல்லை ஒன்றும் பண்ண முடியல, அப்படியே வெளியில் துடிச்சுட்டு பல காலமாக ஒன்றும் தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தகச்சு நின்னான் இருந்தான். அதான் சொல்கிறேன், தோன்றலைனா ஒன்றும் என்ன பண்ணனு தெரியாமல் தேய்ச்சான். அப்புறமா இந்த முனிவர் வந்து சொன்னதுக்கப்புறம் அவனை இறைவனை வழிபட்டு உயிந்தான். அதனால் வளங்கொள் மருகர் பெருமான், அப்புறமா அவன் உன்னை வழிபட்டு வளம் செய்து வணங்கி உயிந்த அப்படின்னு சொல்கிறார். அதனால் வளங்கொள் மருகர் பெருமான் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸை எடுத்துக்கணும், அப்புறம் மதில் சூழ் மருகர் பெருமான் இன்னொரு ஃப்ரேஸை எடுத்துக்கணும். இந்த வளங்கொள் மதில் சூழ் மருகர் பெருமான் இந்த மூணாவது அடியில் அது ரெண்டு விதமாக பிரிச்சுக்கணும். அது வளங்கொள் மருகர் பெருமான், அது யாரு? இலங்கைக்கு இறைவன் ராவணன், வலங்கொள் மருகர் பெருமான் அவன் உன்னை வலம் செய்து வணங்கிய மருகர் பெருமானே. அப்புறம் மதில் சூழ் மருகர் பெருமான், இந்த மதிலால் சூழப்பட்ட திருமருகலில் உரைகின்ற பெருமானே அப்படின்னா இறைவனை வழி கூப்பிட்டு சொல்லி புகழ்ந்து சொல்லி அப்படிப்பட்ட சிவருமானே அலங்கள் இவளை அலர் ஆக்கினையே. அலங்கள் அப்படின்னாக்க மாலைன்னு அர்த்தம், இந்த பூமாலை போன்ற இவளை இப்படி அலர் ஆக்கினையே. நம்ம அலர்னா என்னன்னு முன்னாடி பாட்டில் பார்த்தோம், அப்படி எல்லாரும் பழிச்சு பேசுறது அதுதான் அலர். அப்படி பூமாலை போன்ற இவளை இப்படி பலருடைய ஏச்சுக்கு ஆளாக்கி விட்டாயே, இது உனக்கு அழகா அப்படின்னு இந்த எட்டாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். ஒன்பதாம் பாட்டு, எரி ஆர் சடையும் அடியும் இருவர் தெரியாததோர் தீத்திரள் ஆயவனே மரியார் பிரியா மருகர் பெருமான் அரியாள் இவளை அயர்வாக்கினையே. இதுலேயே சிவபெருமானுடைய புகழை பாடி சொல்ற. எரி ஆர் சடையும் அடியும் இருவர் தெரியாததோர் தீத்திரள் ஆயவனே. இது ஒன்பதாம் பாடல் இல்லையா? ஒன்பதாம் பாடலில் விஷ்ணுவும் பிரம்மாவும் அடிமுடி தேடின கதையை சொல்லுவார், அதான் இங்கேயும் சொல்றார். எரி ஆர் சடையும்னா எரினா நெருப்பு, ஆர்னா போன்றன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஆறுதல் ஆர்த்தல் அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு, இந்த இடத்துல போன்ற அப்படிங்கிற ஒரு கம்பாரிசன் எடுத்துக்கணும். ஓமையா நெருப்பு போன்ற சடையும் அப்படின்னு அர்த்தம். சிவபெருமானுடைய சடையானது கன்னங்கரியல்னு போடக்கூடாது படங்களில், இப்போ பெரும்பாலான படங்களில் பிழையாக தான் வருது எல்லாமே. சிவபெருமான் உடம்பு முழுக்க நீளமாக போட்டு பார்வதியை சக்கச்சவேல்னு போட்டு சிவபெருமான் தலை ஜடையெல்லாம் கன்னங்கரியல்னு போட்டு, அதனால் அதெல்லாம் பிழையான படங்கள். தேவாரத்தில் வர வர்ணனையில் பார்த்தா இறைவனுடைய நிறம் என்ன ஜடையோட நிறம் என்னங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எரி ஆர் சடையும் நெருப்பு போன்ற சடையை உடையவனே, நெருப்பு போன்ற சடையும் அடியும் திருவடியும் இருவர் தெரியாததோர் தீத்திரளாயவனே. அதாவது அடியும் முடியுங்கிறதுனால இறைவனுடைய முடியானது சடை இருக்கதில்ல, அதனால் நெருப்பு போன்ற சடைனா இறைவனுடைய முடின்னு அர்த்தம், திருமுடின்னு அர்த்தம், உச்சி. அப்படி உச்சியையும் திருவடியையும் இருவர் ரெண்டு பேர் அயன் பிரம்மா விஷ்ணுவார் ரெண்டு பேராலையும் தெரியாததோர் தீத்திரள் ஆயவனே, அவர்களால் அறிய முடியாதபடி ஒரு பெரிய தீப்பிழம்பாக ஆனவனே அப்படிங்கிறார். இந்த முதல் ரெண்டு அடியில் அதாவது உன்னுடைய அடிய முடியும் பிரம்மா விஷ்ணுவால் அடைய முடியாதபடி அறிய முடியாதபடி ஒரு பெரிய நெருப்பு பிழம்பாக நின்றவனே. மரியார் பிரியா மருகர் பெருமான். இந்த மரியாருங்கிற வார்த்தை கொஞ்சம் யோசிக்க வேண்டிய வார்த்தையாக இருந்தது. ஏன்னா மறிதல் மறித்தல் அப்படின்னாக்கா சாகிறதுன்னு நமக்கு தெரியும், அவர் மறித்தார்னா அவர் இறந்து விட்டார்னு தெரியும். அப்போ மரியார்னா சாவாதவர்கள், இறப்பில்லாதவர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி இறப்பில்லாதவர்கள் பிரியாத மருகர் பெருமான் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. ஜீவன் முக்தர்கள் பிரியாத மருகர் பெருமான் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். அல்ல மரியார் அப்படின்னா மரியவர் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸோடது மரியார்னு வரும். மரியவர் அப்படின்னா பின்பற்றுபவர்கள் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுக்குறார். அது பழைய சங்க இலக்கியத்தில் இருந்தெல்லாம் அந்த மரி அப்படிங்கிற மாதிரிலாம் விளக்கம்லாம் கொடுக்குறார். அதனால் மரியவர் அப்படின்னா பின்பற்றுபவர்கள் அப்படின்னா தொண்டர்கள்னு வச்சுக்கலாம். உன்னுடைய தொண்டர்கள்லாம் பிரியாத மறுகளில் உரைகின்ற பெருமானே அப்படின்னு எடுத்துக்கலாம். அது இன்னும் நேரடியாக பொருள் புரிஞ்சுக்கிறது எளிமையாக இருக்குது. ஆனால் ரெண்டும் பொருந்தும், ஜீவன் முக்தர்கள்னு பொருள் கொள்ளலாம், இறப்பில்லாதவர்கள் ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் மரியாருங்கிற ஃபேஸுக்கு. இல்லைன்னாக்க தொண்டர்கள் அப்படிங்கிற மாதிரி பின்பற்றுபவர்கள் தொண்டர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. அதனால் அப்படிப்பட்ட அடியவர்கள் பிரியா என்றும் நீங்காமல் இருக்கின்ற திருமருகளில் உரைகின்ற பெருமானே, அரியாள் இவளை அயர்வு ஆக்கினையே. அரியாள் அப்படின்னா ரொம்ப அரியவள் இவள், இவள் ரொம்ப பக்தர்களில் மிகச்சிறந்த பக்தியாக இவள் அப்படிங்கிறார். அரியவள்னாக்க ரொம்ப சிறப்புடையவள் சிறந்தவள் இல்லையா. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு ஒரு பாட்டுக்கெல்லாம் நம்ம ஞாபகம் இருக்கும் அப்படின்னா ரொம்ப விசேஷமானது அப்படின்னு அர்த்தம். அதனால் அரியவள் இவள், இவள் ரொம்ப ரொம்ப அருமையான அடியவள் இவள், மிகச்சிறந்த பக்த இவள். அப்படிப்பட்ட இவளை அயர்வு ஆக்கினே, இப்படி இவளை கஷ்டப்படுத்துறியே துன்பப்படுத்துறியே, இது உனக்கு சரியா அப்படின்னு கேட்குறார் சுவாமியை. பத்தாம் பாட்டுக்கு போவோம். அறிவில் சமனும் அலர் சாக்கியரும் நெறியல்லான செய்தனர் நின்றுழல்வார் மரியேந்து கையாய் மருகர் பெருமான் நெறியார் குழலி நிறை நீக்கினையே. இது பத்தாம் பாடலில் பௌத்த சமண கண்டனம் உண்டு, அதான் இங்கே சொல்கிறார். அறிவியல் சமணும் அலர் சாக்கியரும், அறிவியல் சமணும்னா ஜெயினர்களும் அலர் சாக்கியரும் இந்த எங்கும் பரவி திரிகின்ற அப்படிங்கிற அலறுதல்னாக்க பரவுதல்னு ஒரு அர்த்தம் இருக்குது. பல இடங்களில் பறந்துருந்தா அந்த காலத்தில் ஊர் பல ஊர்களையும் பறந்து அவளுடைய கூட்டங்கள்லாம் இருந்தது. அதை சொல்கிறார் அலர் சாக்கியரும் பறந்து எல்லா இடங்களையும் பறந்துருக்கிற பௌத்தர்களும் நெறி அல்லன செய்தனர் நின்றுழல்வார். அவர்கள்லாம் எது நெறி இல்லையோ அதையே செஞ்சுட்டு உழன்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற. நெறினா தர்மம் முறை நல்ல வழி நல்ல நெறி அப்படின்னு. இவர்கள் நெறி அல்லாதவற்றை செய்து கொண்டு உழன்று கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் செய்வதை சொல்வதை நம்ம கண்டிக்கணும் ஏற்றுக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய சொல்கிறாரு. அப்போ சொல்லிட்டு மறி ஏந்து கையாய், இது சிவபெருமானுடைய புகழ். மறினா மான் மறி மான் கன்று, மறி ஏந்து கையாயினா கையில் மான் கன்றை ஏந்தியவனே. மருகர் பெருமான் திருமருகில் இருக்கிற சிவருமானே, நெறி ஆர் குழலி நிறை நீக்கினையே. நெறி அப்படின்னாக்க குழலினா கூந்தலை உடையவள் இல்லையா. அது எப்படிப்பட்ட கூந்தல், நெறி ஆர் குழலி. நெறி அப்படின்னாக்க சுருண்டு இருக்கிற கூந்தல். அப்படி சுருண்ட கூந்தலை உடைய இந்த பெண்ணுடைய நிறை, நிறைனாக்க மன நிம்மதி மன அமைதி, அதை நீக்கிவிட்டாயே இல்லையா. இந்த சுருண்ட கூந்தலுடைய இந்த அடியாள் இருக்காள் இங்க, இவளுடைய மன நிம்மதியை நீ கெடுத்து விட்டிய, எப்படி இது உனக்கு அழகா அப்படின்னு கேட்குறார். இந்த பாட்டில் அதை கேள்வியிருக்க. அந்த அலர் அலர் வந்து அங்கே வந்து பழிச்சொல் அப்படின்னு இருக்கு. இங்கே வந்து அலர் அலர்னா இந்த இடத்துல அது வினைத்தொகையாக வருதுங்க, அலர் சாக்கியர்னு வரல. அதாவது அது சில சட்டிலிட்டி இருக்கிறதுல அலறுதல் அப்படின்னாக்க பரத்தல் அப்படின்னு ஒரு வேற ஒரு வெர்பு இருக்கு. அலறுதல்னு மலறுதல் பரத்தல் அப்படின்லாம் இருக்கு. அதனால் இந்த இடத்துல அலர் சாக்கியரம்னா பறந்து இருக்கிற சாக்கியர்கள்னு பொருள் கொள்ளலாம். இல்லைன்னா அலறுதல் அப்படின்னாக்க அகராதியில் பருத்தல் பெருத்தல் அப்படின்னு ஒரு இருக்கு அர்த்தம் கொடுக்குற அலறுதல்னா. பெருத்தல் அப்படின்னாக்க நமக்கு இந்த மாதிரி உடம்பு பெருக்கிறது இல்லையா, உண்டு உண்டு உடம்பு பெருக்கிறோமே அது மாதிரி அலறுதல். அதனால் இந்த தின்னு தின்னு உடம்பு கொடுத்த சாக்கியர்கள் அப்படின்னு சொல்கிறதாவும் நம்ம பொருள் கொள்ளலாம்னு எனக்கு தோன்றுறது. ஆனால் உரையில் அப்படி கொடுக்கல, எங்கும் பரவி இருக்கிற சாக்கியர்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம் உரையில். ஆனால் நான் இப்படி இந்த வார்த்தையை பற்றி யோசித்தப்போ அதோட பொருள்லாம் பார்த்தப்போ அப்படியும் ஒரு பொருள் கொள்ளலாமோன்னு எனக்கு தோணித்து அவ்வளோதான். பதினோராம் பாட்டுக்கு போவோம். இந்த பதினோராம் பாட்டில் சில வார்த்தைகள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கலாம், முயற்சி பண்ணுவோம். வயஞானம் வல்லார் மருகர் பெருமான் உயர் ஞானம் உணர்ந்து அடி உள்குதலால் இயல் ஞான சம்பந்தன பாடல் வல்லார் வியஞானம் எல்லாம் விளங்கும் புகழை. இது கடைக்காப்பு. இந்த பாட்டில் இந்த ஊரில் இருக்கிற சுவாமியை மேலே திருஞான சம்பந்தனாகிய நான் பாடிய இந்த பதிகத்தை பாடுபவர்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். வய ஞானம் வல்லார் மருகல். வய ஞானம் வல்லார் அப்படின்னாக்க வய அப்படின்னாக்க மிகுதி அப்படின்னு ஒரு அர்த்தம் கொடுக்குது டிக்ஷனரி. வயஞானம்னா மிகுந்த ஞானம் உடையவர்கள் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம். ஆனால் உரையில் ரொம்ப தன்வயமாக்கும் திருவுருள் ஞானம் பெற்றார் அப்படின்னு உரையில் கொடுக்குறார் தர்மபுராஜன் உரையில். அதனால் அந்த அளவுக்கு நம்ம காம்ப்ளிகேட்டடாக பொருள் கொள்ளணுமான்னு எனக்கு தோணலை. ஏன்னா வயன மிகுதி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறப்போ வயஞானம் வல்லார்னா மிகுந்த ஞானம் உடையவர்கள் அப்படின்னு நேரடியாக அந்த ஊரில் இருக்கிற பக்தர்களை பற்றி அந்த ஊரில் இருக்கிற வேதியர்களை பற்றியும் விளக்கிறதா சொல்கிறதா எடுத்துக்கலாம் நேரடியாகவே. அப்படி வயஞானம் வல்லார் மருகல் பெருமான், அந்த மிகுந்த ஞானம் உடையவர்கள் வாழ்கின்ற திருமருகலில் உரைகின்ற சிவருமானே அவனை சிவருமானை உயர் ஞானம் உணர்ந்து அடி உள்குதலால் இயல் ஞான சம்பந்தன் அப்படிங்கிறார். உயர்ந்த ஞானம் இல்லையா, உயர் ஞானம் உணர்ந்து அந்த உயர்ந்த ஞானத்தை உணர்ந்து அந்த சிவருமானது திருவடியை தியானிப்பதால் உள்குதல்னா தியானிக்கிறது மனசில் என்றது. அப்படி அந்த உயர்ந்த ஞானத்தை உணர்ந்து அந்த சிவருமானுடைய திருவடியை தியானித்து அதனால் இயல் ஞான சம்பந்தன். இந்த இயல் ஞான சம்பந்தன்னாக்க இயல் அப்படின்னாக்க இயல் தமிழ் இசை தமிழ் அப்படி ஒரு இது இருக்கு. ஆனால் இயலுதல் அப்படின்னா ஒத்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, டு பி சிமிலர் டு பி லைக் அப்படின்னு. அதனால் அப்படி இறைவனுடைய திருவடியை உயர்ந்த ஞானத்தை உணர்ந்து இறைவனுடைய திருவடியே எப்போதும் தியானிப்பதனால இறைவனுடைய தன்மை இறைவனையே ஒத்த ஞான சம்பந்தன் அப்படிங்கிறாருங்க. அவனுடைய ஒத்த ஞானம் சம்பந்தன், ஒத்த ஞானமுடைய சம்பந்தனாகிய நான் சம்பந்தன அப்படின்னா சம்பந்தனுடைய பாடல் வல்லார். இந்த பதிகத்தை பாடுபவர்கள் வியன் ஞானமெல்லாம் வியன் ஞானமெல்லாம் விளங்கும் புகழை, அவர்களுக்கு இந்த பெரிய உலகம் முழுக்க அவர்களுடைய புகழ் விளங்கும். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா மிகுந்த ஞானமுடையவர்கள் வாழ்கின்ற திருமருகளில் இருக்கிற சிவருமானை உயர்ந்த ஞானமுடைய உயர்ந்த ஞானத்தை உணர்ந்து அந்த சிவருமானுடைய திருவடியே சர்வசதாகாலம் தியானிப்பதனால அந்த சிவருமானையே ஒத்த இயல்பு உடைய ஞான சம்பந்தனாகிய நான் பாடிய இந்த பாடல்களை பாட வல்லவர்கள் இந்த பெரிய உலகத்தில் எங்கும் அவர்களுடைய புகழ் விளங்கும்படி வாழ்வார்கள். அதான் இதுக்கு, அதான் இந்த பதிகத்தை பாடினாக்க பாராயணம் பண்ணுறவர்களுக்கு உலகம் முழுக்க புகழ் நிலைக்கும் அப்படின்னு சொல்கிறார் பதிக பலனாக. ஆனால் நமக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சி தெரியும், வரலாறு நிகழ்ந்தது. இந்த பதிகம் பாடினார், அந்த சத்தம் பழைச்சான், அப்படின்னே அவர் வந்து அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு அங்கேயே கல்யாணம் பண்ணார் பண்ணி வச்சார். அதெல்லாம் சொன்னதுனால கல்யாண தடை இருக்கிறவள் இந்த பதிகத்தை பாடினா கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதனால் வந்தது. அதனால் பலரும் அந்த மாதிரி ஒரு பலன் கருதி இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுறதும் உண்டு. ஆனால் சம்பந்தர் சொல்கிறது இந்த பதியத்தை பாடினா உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லலை அவர். சம்பந்தர் சொல்கிறார் இந்த பதியத்தை பாடினா உங்களுக்கு புகழ் வரும் அப்படிங்கிறது. இதான் இந்த பதினோராம் பாட்டுக்கு நேரடியான பொருள். திருச்சிற்றம்பலம்.